ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக 28 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அந்த 28 ஸ்லோகங்களுடைய மேலோட்டமான ஒரு முன்னோட்டம் பார்த்துடலாம். ஏன்னா 28 வரைக்கும் ஒரு பிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்தது 29வது ஸ்லோகத்துக்கு போகலாம். இப்போ முதல்ல வந்து இந்த நூல் வந்து என்ன சொல்ல வருது, இந்த நூலுக்கான பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆத்மா என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதுலேயே வந்து நான் யார், அப்புறம் எனக்கு எங்கிருந்து இந்த பந்தம் வந்தது, பந்தம் எங்கே, விடுதலை எங்கே அப்படிங்கிற விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நூலை வந்து நம்ம படிக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம். அப்போ இந்த நூலை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஏதோ நம்முடைய அனுபவங்களை மாற்றுவதற்கு இந்த நூலினுடைய வேலை கிடையாது. அந்த அனுபவிப்பவனை தெளிவுபடுத்துவது தான் இந்த நூலினுடைய நோக்கம். அப்போ அதுதான் இங்கே விவேகம் என்று பார்க்கிறோம். அப்புறம் சைத்தன்யத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம இடத்துல 3 அவஸ்தைகள் இருந்தது. அது ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி அப்படின்னு 3 அவஸ்தைகள் பார்த்தோம். அந்த ஜாக்ரத் என்றால் விழிப்பு நிலை, ஸ்வப்னா என்றால் கனவு நிலை, சுசுப்தி என்றால் ஆழ்ந்த உறக்க நிலை. அப்போ இந்த 3 நிலைகள்லையும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் என்ற நிலை மாறலாம், ஆனால் அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த சைத்தன்யம் மாறாது. அது அவஸ்தாத்ரய சாட்சியாக எப்பொழுதும் அந்த 3 அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே பொருள்கள் மாறுகின்றன, மனம் மாறுகின்றது, நம்மிடத்திலே அறியாமை கூட வந்து வந்து போகின்றது, ஆனால் அதையெல்லாம் அறியும் அறிவு மட்டும் மாறுவதில்லை. ஏனென்றால் அதுதான் சாட்சி, சைத்தன்யம், ஆத்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஜீவ ஈஸ்வர வேறுபாடு பார்த்தோம். ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகளில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாயை, அவித்தை அப்படிங்கிற 2 விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சுத்த சத்துவ குணத்தில் இருக்கிறவன் ஈஸ்வரன், அவனுக்கு மாயை என்ற இன்னொரு பேரும் இருக்கு. அதுவே அசுத்த சத்துவ குணத்தை உள்ளடக்கியவனாக இருக்கின்றவன் ஜீவன், அவன் வந்து அவித்தை வச்சிருக்கான், அவன்கிட்ட அறியாமை இருக்கு. ஆனால் குணபேதங்களில் ஜீவனிடத்துல 3 குணங்களும் மாறி மாறி வரும். அது என்னென்ன குணம் என்றால், அசுத்த சத்துவம், ரஜோகுணம் மற்றும் தமோ குணம். இந்த 3 குணங்களும் ஜீவனிடத்திலே மாறி மாறி வரும். ஆனா ஈஸ்வரனிடத்துல சுத்த சத்துவம் மட்டும் இருக்கும். அப்ப இங்க இந்த மாதிரி பேதமைகள், ஈஸ்வரன் ஜீவன் என்ற பேதமைகள் அல்லது வேறுபாடுகள் எதில் இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, உபாதியில் தான் இருக்குது. ஈஸ்வரன் என்பவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக இருக்கிறான், நான் என்பவன் தனித்த இந்த பௌதீக உடலாக இருக்கிறேன். ஈஸ்வரன் என்பவன் இந்த எல்லா பௌதீக உடல்களுக்கும் ஒரே மனதை கொண்டவனாக, காஸ்மிக் மைண்டாக இருக்கிறான். நான் வந்து ஒரு தனி மைண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற அபிமானம் தான் இங்கே வேறுபாடுகளாக பார்க்க முடியுது. ஆனால் இந்த வேறுபாடுக்கு காரணமாக நம்முடைய மைண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மைண்டுக்கு ஆதாரமான ஆத்மாவினிடத்திலே, அறிவினிடத்திலே, அந்த சைத்தன்யத்தினிடத்திலே எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் மேலும் நம்ம இந்த உபாதியில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து மாயையை ஆட்சி செய்கிறான், ஜீவன் வந்து அவித்தையின் வசப்படுகிறான் என்று புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஈஸ்வர நிலையில் இருக்கும்போது அவனுக்கு மாயையே அவன் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்தவனாக ஈஸ்வரன் இருக்கின்றான். ஆனால் ஜீவன் என்ன பண்ணுறான்னா, அவித்தையின் வசப்பட்டு அறியாமையிலே அல்லல் படுகின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம பார்க்கும்போது, காரண சரீரம், சூக்ஷம சரீரம் என்று 2 சரீரங்களை பார்த்தோம். அந்த காரண சரீரம் வந்து அவித்தையின் காரணமாக இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த அவித்தையின் காரணமாக வெளிப்பட்ட அந்த காரண சரீரத்தில் வந்து சுசுப்தியில் இருக்கக்கூடிய ஜீவன் போய் அந்த காரண சரீரத்தில் ஒடுங்கினா அதுக்கு பேர் பிராங்ஞன். அப்போ அந்த நிலையில் அவன் சூக்ஷம சரீரத்தில் போய் பிராங்ஞன் ஒடுங்கிடுறான், அதாவது ஜீவன் போய் ஒடுங்கிடுறான், அதனால் அவனை பிராங்ஞன் என்று சொல்கிறோம். ஆனாலும் அந்த சூக்ஷம சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது 17 கூறுகளை உள்ளடக்கியது என்று நம்ம பார்த்தோம். சூக்ஷம சரீரம் என்பது என்ன அப்படிங்கும்போது, 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 பிராணன்கள், இத்துடன் மனம், புத்தி ஆகிய இந்த 17 தத்துவங்கள் சேர்ந்தது தான் சூக்ஷம சரீரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சூக்ஷம சரீரத்துக்கு தான் லிங்க சரீரம் அப்படின்னு ஒரு பேரும் வச்சிட்டோம். ஆனால் இந்த மாதிரி நாம் படிச்சுட்டு இந்த சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவைகளெல்லாம் வந்து அறியப்படும் பொருள்கள் தான், ஆனால் அது நான் அல்ல அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துடுச்சு. ஏன்னா நம்ம இந்த பாடங்களை டீப்பாக பார்க்கும்போது இவையெல்லாம் வெளியிருந்து அறியப்படக்கூடியவைகளாக இருக்கின்றது, ஆனால் அவைகள் நான் அல்ல, அறிபவனும் மனசு தான், அறியப்படும் பொருளும் இந்த உலகம் தான். அப்போ அறிபவனும் அறியப்படும் பொருள்களுக்கும் ஆதாரமாக அறிவு இருக்கிறது, அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல உண்டாகிவிட்டது. அது இந்த பாடத்திட்டங்களில் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டு பயணிக்கிறோம். அப்புறம் இந்த அவஸ்தை, அந்த பேதம், அபிமானம் அப்படிங்கன்னு பார்க்கும்போது காரணசரீர அபிமானி வந்து ஜீவனுடைய நிலையில பார்த்தா பிராக்ஞன், அதே சமஷ்டி சரீரத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கிறான். அதுவே சூக்ஷ்ம சரீர அபிமானத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவன் நிலையில தைஜசன், அதுவே சமஷ்டி நிலையில பார்த்தா ஹிரண்யகர்ப்பன். அதே மாதிரி ஸ்தூல சரீரம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கு அபிமானம் பண்ணுவது யாரு, விஸ்வன், ஜீவன் நிலையில விஸ்வன், அதுவே சமஷ்டி நிலையில வைஸ்வானரன் என்று நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே வைஸ்வானரன் அப்படிங்கிறது ஸ்தூல சரீர அபிமானி ஆகிய ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஈஸ்வரனுக்கு வந்து விராட்டன் ஒரு பேரும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வைஸ்வானரன் விராட் அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க. அப்போ அபிமானம் மாறினாலும் அந்த நிலை மாறுகிறது, ஆனால் இந்த நிலை அபிமானம் மாறுவதற்கு காரணம் உபாதி என்று நமக்கு புரிந்துவிட்டது. ஆனால் இந்த உபாதிக்கு அப்பால் இருக்கின்ற சாட்சி சைத்தன்யம் மாறுவதில்லை அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்துவிட்டது. அப்போ இந்த நிலையில் நாம் அடுத்தது பயணிக்கும் போது இந்த பஞ்சபூத படைப்புகளை உருவாக்குவதற்கான ஸ்தூல பூதங்கள் தேவைப்படுது. ஏன்னா பௌதிக உடல் நமக்கு தேவைப்படுறதுனால ஸ்தூல உலகம் உருவாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த ஸ்தூல உலகம் எப்படி, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் உருவாக்க முடியும். அப்போ பஞ்சபூதங்கள் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சீகரணம் ஆகாமல் சூட்சமமாக இருக்குது. அப்போ சூட்சமாக இருக்கிற அந்த பஞ்சபூதங்களை வந்து ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாற்றினா தான் நமக்கு உடம்பெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த பஞ்சபூதங்கள் வந்து தமஸ்லேருந்து வெளிப்படுகிறது என்று நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கான நிலை வந்து பஞ்சீகரணம் என்று பார்த்தோம். பஞ்சீகரணத்தை வந்து நம்ம எப்படி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையை பிரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம். அதில் ஒவ்வொரு பூதத்தையும் 50% தனித்தனியாக பிரிச்சுக்கணும், ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒரு 50% எடுத்து வச்சுக்கணும், மீதி இருக்கக்கூடிய 50%ல 12.5 என்று 4 பூதங்களாக அதை பிரிச்சுக்கணும். ஒரே பூதத்தை 4 டிவைட் பண்ணிக்கணும். அப்படி டிவைட் பண்ணிட்டு மற்ற பூதங்கள் இருக்கிற பாதி பாதி பங்கு எடுத்து எல்லாம் ஒரே இடத்துல வச்சுட்டு மீதி பாதி பாதி இருக்கிற காலி இடத்துல இந்த 4 பூதங்கள் இருந்து ஒவ்வொன்றும் தூக்கி போட்டிங்கன்னா ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் மற்ற பூதங்களும் மிக்ஸ் ஆகி ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த கலவை தான் இந்த உலகமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கலவையினுடைய சேர்க்கையினுடைய மாற்றம் தான் இந்த உடலாக மாறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கலவையினுடைய சேர்க்கம் தான் நமக்கு அனுபவம் என்பதாகவும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இங்கே வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினுடைய ரேஷியோ தான் இங்கே நமக்கு என்ன பண்ணுது, உலகம் உடல் அனுபவம் என்பதை உருவாக்குகிறது. ஆனால் உண்மையில் அந்த ஆத்மாவினிடத்திலே, தூய சாட்சியினிடத்திலே, சைத்தன்யத்தினிடத்திலே எந்த மாறுபாடுகளும் கிடையாது. அந்த சாட்சி சைத்தன்யத்தினிடத்திலே வந்து உலகம் உடல் அனுபவம் என்பது கிடையாது, அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம இந்த இடத்த இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த பாடத்திட்டத்தினுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சாட்சி சைத்தன்யம், சாட்சாத் அந்த சாட்சி சைத்தன்யமாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரியணும். அப்படி இருந்த என்னிடத்திலிருந்து ஒரு உபாதி வெளிப்பட்டது, அந்த உபாதிக்கு வந்து பிரகிருதின் பேர். அந்த பிரகிருதியிலிருந்து ரெண்டு பாகங்களாக பிரியுது, ஒன்று வந்து மாயை, இன்னொன்று வந்து அவித்யை. அப்போ அந்த மாயை அவித்தை அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் வெளிப்பட்டும் போது அதில் காரண சரீரம் எல்லா ஜீவர்களுடைய ஒட்டுமொத்த சேகரிப்புக்காரனாக அவித்தை இருக்கிறது. அந்த காரண சரீரத்திலிருந்து சூக்ஷம சரீரம் ஆகிய 17 தத்துவங்கள் வெளிப்படுகிறது. அந்த சூக்ஷம சரீரத்திலிருந்து இந்த ஸ்தூல சரீரம் மற்றும் இந்த உலகம் உருவாகிறது அப்படிங்கிறது தான் இந்த படைப்பினுடைய சாராம்சம். அதாவது ஒரு படைப்பு எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரே ஒரு சைத்தன்யம் இருக்குது, அந்த சைத்தன்யத்திலிருந்து ஒரு பிரகிருதி வெளிப்பட்டு அந்த பிரகிருதியிடமிருந்து இரண்டு பேதமைகள் வந்தது. ஒன்று வந்து மாயை, இன்னொன்று வந்து அவித்தை. அது என்ன காரணம்னா, பிரகிருதியிடமிருந்து வெளிப்பட்ட உபாதி தான் காரணம். அதாவது பிரகிருதி வந்து தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கின்ற தோற்றத்தினால இப்படி இரண்டாக பிரியுது, மாயை அவித்தைன்ட்டு. அப்படிப்பட்ட அவித்தையினுடைய முழு சேகரிப்பு தான் காரண சரீரம். அவித்தைன்னா அங்கே அறியாமை இருக்குது. அறியாமைனா என்ன, அது அனிர்வச்சனீயம், அது எப்பொழுது இந்த அறியாமை தோன்றியது என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அது ஆதி அந்தம் தெரியாத ஒரு நிலையில் இருக்குது, அதுதான் காரண சரீரம். அந்த காரண சரீரம் தான் இங்கே எல்லா ஜீவர்களுக்கும் உண்டான அவித்தை. அப்போ அந்த காரண சரீரம் இருப்பதினால்தான் இங்கே எல்லோருமே உடம்பு எடுக்கிறோம். அந்த உடம்புக்கு காரணமாக இருப்பது சூட்சம சரீரம். அப்போ அந்த சூட்சம சரீரத்தில் 17 தத்துவங்கள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு பருவுடல் கிடைக்குது, ஸ்தூல உடல் கிடைக்குது. அப்புறம் மேலும் அந்த சூட்சம சரீரத்தில் நம்ம இடத்துல இருக்கிற எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை கிடைக்குது, உலகம் கிடைக்குது. இப்படி தான் நம்ம பார்த்தோம் இந்த பாடத்தில், இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இங்கே பந்தம் அடைஞ்சதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அபிமானம். முக்தி நமக்கு தேவைன்னா நமக்கு இங்கே விவேகம். இந்த ரெண்டு தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது பந்தம் மோட்சம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. பந்தம் என்றால் இந்த உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நம்ம நம்புவதனால் வருகின்ற அபிமானம் தான் பந்தம். ஆனால் இப்போ நமக்கு இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து ஒரு தெளிவு அடைஞ்சிட்டா, விவேகம் கிடைச்சிட்டா, அதுக்கு பேர் முக்தி. அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அனுபவத்தை மாற்ற முயற்சிக்கக்கூடாது, நம்ம ஏதோ ஒரு நிலையை அடைய போகிறோம் என்ற நிலைகளை தேடக்கூடாது, சமாதியை பிடிக்கக்கூடாது, இதுதான் நம்ம வந்து செய்யக்கூடாது என்று பார்த்தோம். அப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இது நான் அல்ல அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தி பண்ணணும். இது நான் அல்ல, இது நான் அல்லன்னு ஒவ்வொன்றையும் நீக்கணும். அது மாதிரி நீக்கும்போது பஞ்ச கோஷங்களை நம்ம நீக்க போகிறோம். ஏற்கனவே 5 கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், இதையெல்லாம் நம்ம நீக்கிறோம். இப்படி தான் எல்லாத்தையும் நீக்க வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டியது. அப்புறம் அந்த விஷயத்தை அறியக்கூடிய நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை மேற்கொள்ளணும். இப்போ தனக்கு வேறாக இருக்கின்ற அறியப்படும் பொருட்கள் என்ன, அறிபவன் யார், இந்த அறிபவனுக்கும் அறியப்படும் பொருட்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அறிவு என்ன அப்படிங்கிறத விசாரம் பண்ணணும். அப்போ இந்த விசாரத்தின் வாயிலாகத்தான் நாம் வந்து விவேகத்தை விரிவுபடுத்தி கொண்டு நம்ம யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதில் இறைவன் யார், படைப்பு என்ன அப்படின்லாம் புரியும். அப்போ நம்ம இங்கே தினசரி நம்ம செய்ய வேண்டிய நிதித்தியாசனம், அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த பாடங்களை கேட்கறதுனால சிரவணம், கேட்ட விஷயங்களில் சந்தேகம் தெளிவடைவதற்கு பேர் மனநம், அந்த சிரவண மனநத்தின் மூலமாக நமக்கு உண்டாவது நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனத்தின் மூலமாக நமக்கு இந்த உடல், பிராணன், மனசு, உலகம் எல்லாம் அறியப்படுகிறது. அதாவது நமக்கு இந்த விசாரணையின் மூலமாக விவேகத்தினால இவைகள் எல்லாம் அறியப்படுகின்றன. ஆனால் அவற்றை அறிகின்ற நானோ பிறக்கவும் இல்லை, மாறவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்கே உள்வாங்கிக்கணும். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த தத்துவ விவேகத்தினுடைய இறுதி சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஜீவன் அல்ல, ஜீவனை அறியும் சாட்சி மாத்திரமே அப்படிங்கிறத இங்கே உபதேசம் பண்ணுது இந்த பஞ்சதசி நூலில். இது வரைக்கும் நம்ம பார்த்த 28 மந்திரங்களும் 28 ஸ்லோகங்களும் இதை தான் உபதேசம் பண்ணுது. நீ ஜீவன் அல்ல, ஜீவனை அறிகின்ற சாட்சி மாத்திரமே. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லுது, நீ உலகத்தில் இல்லை, உலகம் உனக்குள் தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லுது. அப்போ இதுதான் இங்கே உண்மையான ஆத்ம விசாரணை என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி தான் நம்ம இந்த 28 மந்திரங்களையும் 1x1 பார்த்து ஒரு தெளிவு அடைஞ்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு நம்ம 29வது மந்திரம் பார்க்கலாம். 29வது மந்திரம் வந்து ஒரே லைன் தான், தே பராக் தர்சினகா பிரத்யக் தத்துவபோத விவர்ஜிதாக. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அனைவரும் வெளியே நோக்கி பார்ப்பவர்கள், உள்ளே திரும்பி அறிய வேண்டிய ஆத்ம தத்துவ அறிவு அவர்களிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே இடத்துல இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்போ நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சாதாரண தே அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் அப்படின்னு இங்கே சொல்லுது. அவர்கள் பராக் தர்சினகா, பராக்னா நம்ம சொல்கிறோம்ல பராக்கு பார்க்குறான் அப்படின்ட்டு, வெளியே பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் பராக்குன்னு சொல்கிறது. சான்ஸ்கிரிட் வேறு தான் இது, பராக்கு. பராக்கு பார்க்குறான்னா வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே பராக்கு தர்சினகானா வெளியே எதையோ பார்த்து கொண்டிருக்கிறான், புறநோக்கு உடையவர்களாகவே இருக்கிறார்கள். யார் அவர்கள், ஜீவர்கள் தான். அந்த ஜீவர்களில் இந்த புலன் அடிப்படையில் இருக்கிறவர்கள் எல்லாமே, அதாவது புலனை பிடித்து கொண்டிருப்பவர்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு இந்த புலன் இன்பத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவர்கள், மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கிறவங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா வெளியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னை ஆத்மாவை அறிஞ்சு கொள்ள முடியாது, ஆத்ம தத்துவ அறிவு அவங்களுக்கு உண்டாகாது. அப்போ இவர்கள் விவர்ஜிதாகங்கிறாரு, தத்துவபோத விவர்ஜிதாக, பிரத்யக்கு தத்துவபோத விவர்ஜிதாக. அந்த உள்ளே திரும்புகின்ற ஆத்ம தத்துவ அறிவு இல்லாதவர்கள், அந்த ஆத்ம தத்துவ அறிவு இல்லாத வஞ்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்து இந்த நூலையே வந்து ஆழமாக விசாரிக்கக்கூடிய ஒரு விவேகத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா இங்கே நம்ம 29வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இங்கே வித்யாரண்யர் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறார், அவர்கள் தே பராக்கு தர்சினகா வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் உள்ளே திரும்பி பார்க்கக்கூடிய ஆத்ம தத்துவ அறிவை அடையாதவர்கள், ஆத்ம தத்துவ அறிவு இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றார். அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், அதாவது அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில எல்லாமே அடங்குது. என்னென்ன அடங்குதுன்னா, இந்த உலகம், உடல், இந்திரியங்கள், பிராணன், மனம், மற்ற சரீரங்கள் எல்லாம் இங்கே அவர்கள். தே அப்படிங்கிற வார்த்தை, தேன்னா அவர்கள் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டில் ப்ளூரலில் சொல்லுது. அப்போ ப்ளூரலில் சொல்லும்போது இங்கே வித்யாரண்யர் வந்து ஒரு ஆழமான உண்மையை நமக்கு இங்கே புரிய வைக்கிறார். இந்த வெளி விஷயங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இந்த உலகம், பிரம்மாண்ட உலகம், இந்த பிரம்மாண்ட உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. மனிதர்கள் மட்டுமா இருக்கிறாங்க, மற்ற ஜீவராசிகளும் இருக்கிறது. மற்ற ஜீவராசிகள் மட்டுமா இருக்கிறது, கோள்கள் இருக்கின்றன, பூமி, சூரியன், சந்திரன் என்ற கோள்கள் இருக்கின்றன. அப்புறம் விண்மீன்கள் இருக்கின்றன. அப்போ இந்த மாதிரி வெளியே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லாமே இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்குறோம், உலகம் என்று பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அண்டம், பேர் அண்டம் இருக்கு, அதுக்குள்ளே நிறைய உடல்கள் இருக்கு. அப்படி படைக்கப்பட்ட உடல்களில் இந்திரியங்கள் இருக்கு. அப்புறம் இந்திரியன் மட்டுமா இருக்கு இல்லையே, மனசு, அப்புறம் பிராணன் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவைகள் அனைத்தும் புறநோக்கு உடையவைகளாகவே இருக்கின்றன. அப்போ இப்படி படைக்கப்பட்ட இவைகள் எல்லாமே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த படைப்பில் யார் ஒரு தனி மனிதன் அகநோக்கு பார்வை உடையவனாக மாறுகிறானோ அவன் மட்டும்தான் தவறான திசையில் போகாமல் சரியான பாதையில் போகிறான் அப்படிங்கிறது சொல்ல வர்றாரு இந்த நூல் மொழியா. ரெண்டாவது, இந்த மாதிரி வெளிநோக்கு உடையவன் வந்து ஆத்ம தத்துவ அறிவு இல்லாமல் வஞ்சிக்கப்படுகிறான் அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாரு. அப்போ நம்ம இந்த இடத்துல பராக்கு தர்சி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. பராக்கு தர்சி, பராக்குன்னா வெளியே பார்ப்பவன், தர்சின்னா பார்க்கும் குணம், பார்த்தல் அப்படிங்கிற தர்சனம், தர்சின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது தர்சனம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தரிசித்தல், பார்த்தல் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. அதை தான் இங்கே தர்சின்னு யூஸ் பண்ணுறாரு. பராக்கு தர்சி, பார்க்கும், வெளியே பார்க்கும் குணமுடையவன். அப்போ இந்த மாதிரி வெளியே பார்க்கின்ற இந்த உடல், புலன், உலகம் இப்படி எல்லாமே ஆத்மாவை அறிய முடியாது. அப்போ இங்கே இது என்ன, இது அறிவு குறைபாடு அப்படிங்கிறத விட பார்க்கும் நோக்கத்தில் பிழை இருக்கிறது என்று இங்கே சொல்கிறார். அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து அறிவு குறைபாடு இருக்குது, அதனால் அதுங்க வந்து தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு வந்து ஐந்து அறிவு தான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ புலன் அறிவு அதுக்கு பத்தில், மற்றும் அதுக்கு வந்து மனசு விரிவடையலை. மனசு விரிவடையலைன்னா என்ன, அந்த ஜீவராசிகளுக்கு வந்து நல்லது கெட்டது பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணம் போதுமானதாக இல்லை. அதனால் அவைகளுடைய வாழ்க்கை வந்து பராக்கு தரிசியாகவே இருக்கட்டும், வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் படைக்கப்பட்ட பிரத்யேக ஒரு ஜீவனில் மனிதன் இருக்கிறான் இல்லையா, அப்போ மனிதன் வந்து இந்த மாதிரி வெளியே பார்க்கக்கூடாது. பராக்கு தரிசியாக வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தான்னா அவன் இந்த வந்த பிறவியை சரியாக பயன்படுத்த தெரியாதவனாக பார்க்குறோம். அவன் புலன்களால் வஞ்சிக்கப்பட்டவன் என்பதாகவும் பார்க்கிறோம். இந்த உலகம், அவனுடைய புலன்கள், மனசு, இதுவே அவனை வஞ்சனம் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வஞ்சனை, இந்த மாதிரி நம்மளை நம்மளே வஞ்சிச்சுக்கிறது அஜ்ஞானத்தினால, அறியாமையினால். அப்போ இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த மனித பிறவியினுடைய பகுத்தறிவு பரிமாணமே இருக்குது. மற்ற ஜீவராசிகளுக்கு அது இல்லை, அதனால் அதை புரிஞ்சிக்க முடியாது, அது நல்லது கெட்டது தெரிஞ்சிக்காது, அதுங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடும். ஆனால் நாம் அப்படி இல்லை, நமக்கு வந்து பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கணும், விசாரித்து பார்க்கணும், விவேகத்தால் விழித்து கொள்ள பார்க்கணும். இதுதான் மனிதனுடைய சிறப்பு அப்படிங்கும்போது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது, வெளியே பார்க்காம உள்ளே பார்க்கணும். அப்படி உள்ளே பார்த்தா தான் நம்ம வந்த வேலையை முடிக்க முடியும். அப்போ நம்ம வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் பார்க்கப்படும் பொருள்களும் பார்ப்பவனாகிய மனசும் ஓயவே ஓயாது. ஏன்னா இந்த மனசுக்கு வந்து வெளியே பார்க்க பார்க்க விவகாரங்கள் ரொம்ப ஆழமாக தான் இருக்கும், மாற்றி மாற்றி விவகாரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல இதுக்கு விருப்பப்படும். மனசனுடைய சுபாவமே அப்படி தான், வெளி விஷயங்கள்லேயே ஈடுபாடு வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆத்மா வந்து அப்படி இல்லை, அது வந்து எதிலும் சம்மந்தப்படாமல் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாச அறிவு ஒளியாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறதுனால அது காணப்படும் பொருள் அல்ல. அதை நீங்கள் தேடி எல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா நாம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆத்மா எங்கேயோ இருக்குது, அதை நான் அடைய போகிறேன், அல்லது கடவுள் எங்கோ இருக்கிறார், நான் கடவுளை தேடி போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க இல்லையா. அவங்கெல்லாம் என்றைக்குமே கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை தேடி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு நான் கடவுளை தேடி போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பயே கிளம்புவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாமியார் ஆகிறாங்க, அல்லது அப்படியே வாழ்க்கையை விட்டுட்டு அப்படியே மனம் போன போக்கில் பல பகுதிகளுக்கு வெளியே சுற்றி பார்க்குறாங்க. அப்படி வெளியே சுற்றி இங்கேருந்து பத்ரிநாத்தோ ரிஷிகேஷோ அல்லது காசி அப்படி பிரயாகை அப்படின்னு பல இடங்களுக்கு பல நகரங்களுக்கு போகிறதுனால கடவுளை பார்த்துட முடியுமான்னா அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கடவுள் ஆத்மா பிரம்மம் என்பது வந்து காணப்படும் பொருள் அல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏதோ நமக்கு அறியப்படும் பொருள் காணப்படும் பொருள் என்பது போல கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது கிடைக்காது. அப்போ அது தேடப்படும் பொருளும் அல்ல. ஏன் என்றால் எதை காணுகின்றோமோ எதை காண விரும்புகின்றோமோ எதை தேடுகின்றோமோ அதை தேடுபவனே அந்த ஆத்மா தான், அதுதான் அந்த கடவுள் அந்த பிரம்மம் அந்த அறிவு. அப்போ இங்கே அந்த அறிவே தான் அந்த அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எதை தேடுகிறாயோ அந்த தேடும் பொருள் நீதான் அப்படிங்கிறது இங்கே சுட்டி காட்டுறாங்க. அப்போ அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வெளியே தேடி எதையும் அடைய முடியாது. அந்த தேடுவதற்கான அந்த பொருள் நான் தான், அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு, அதுதான் உணர்வு, அதுதான் பிரம்மம் அப்படின்ட்டு பல பெயர்களில் நம்ம அதை அழைக்கிறோம். அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, வெளியே தேடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆத்மா வந்து வெளியே கிடைக்காது. அதை தேடுவதற்கான ஒரே இடம் என்ன தெரியுமா, தேடுபவன் யார் என்று அறிவது தான். அதாவது இப்போ தேடுபவன் யார் அப்படின்னா இங்கே விசாரணை வந்துடணும். விசாரணை என்ன, நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணை உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் நீங்கள் தான் அந்த தேடுறவன்னு உங்களுக்கு தெரியுங்க. இதை தான் மகான்கள் வந்து பூடகமாக பரிபாஷையில் ஒரே வார்த்தையில் நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிடுவாங்க. நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பின உடனே நீங்கள் நான் யார் அப்படின்னா உடனே நீங்கள் நான் வந்து ராமசாமி அல்லது நான் குப்புசாமி அல்லது நான் டாக்டர் நான் கலெக்டர் என்ஜினியர் அப்படி சொல்கிறதுக்கு வந்து விசாரணை பண்ண சொல்லலை. அந்த நான் யாரை பற்றி இங்கே மகான்கள் பேசவும் கிடையாது. நான் யார் அப்படின்ன உடனே இது எல்லாருக்கும் தெரியுமே, எங்க நான் யாருன்னு எனக்கு தெரியாதா, நான் டாக்டருங்க, நான் யாருன்னு தெரியாதா, நான் கவுண்டருங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு உத்தியோகம் பதவி அப்புறம் நம்முடைய ஜாதி அப்புறம் நம்முடைய பெயர் நம்முடைய உறவுகள் இப்படி வச்சுக்கிட்டு நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இன்னாருக்கு கணவன், நான் இன்னாருக்கு மனைவி அப்படி நான் யார் அப்படிங்கிற விசாரணையை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. உண்மையாக இங்கே நான் யார் அப்படின்னு நீங்கள் தேடுனீங்கன்னா அந்த தேடும் பொருளே நீதான் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. ஏன்னா நீங்கள் வெளியே தேடி பிடிக்க முடியாது. நீங்கள் நான் யாருன்னு விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த தேடும் பொருள் நீயே, அதுதான் இங்கே மைய கருத்து, இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. அப்போ இந்த ஸ்லோகத்தின்படி நமக்கான உபதேச குறிப்பு என்ன, இப்போ சாதாரணமாக ஆன்மீகத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, எல்லோருமே ஆன்மீக பாதையில் வரும்போது நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா எனக்கு ஏதாவது அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். என்ன அனுபவம், கடவுள் அனுபவம், எனக்கு மாரியம்மா தோன்றி ஏதாவது அருள் புரிய மாட்டாளா, காளியம்மா தோன்றி எனக்கு ஏதாவது கைமாறு செய்ய மாட்டாளா, அல்லது நம் பழனி மலை முருகனை போய் பாட்டு வந்தால் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்காதா அப்படின்னு ஏதோ ஒரு அனுபவத்தை தேடுறோம். அது மிகப்பெரிய ஆன்மீக தவறு. அப்புறம் என்னுடைய நிலை மாற்றம், நான் எப்படி மாறலாம், இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நான் வாழ்க்கையை மாற்றிக்கலாமா, இப்போ எனக்கே இவ்வளோ கஷ்டம், நான் இன்னும் கொஞ்சம் மாற்றம் அடையலாம் இல்லையா, இப்போ நான் வறுமையில் இருக்கிறேன் நான் வசதியாக மாறினா நல்லாயிருக்கும், அல்லது நான் இப்போ அஜ்ஞானத்தில் இருக்கேன் நான் பெரிய அறிவாளியாக மாறிட்டால் நல்லாயிருக்கும், இப்போ நான் வந்து யோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஞானத்துக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜை நாம்ளா இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு நம்ம மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தவறு. அப்புறம் நமக்கு வந்து ஏதாவது சக்தி கிடைக்குமா, அட்டமா சித்துக்கள் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, அதுவும் ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய தவறு. ஏன்னா இதெல்லாம் பராக்கு பார்த்தல், அதுதான் இங்கே சொல்கிறாரு. பராக்கு பார்த்தல் அப்படின்னா இதெல்லாம் வெளியே தேடி அடையக்கூடிய விஷயமப்பா, இதனால் நீ ஒன்றும் அடையவே முடியாது. ஏனென்றால் நீ தேடும் பொருள் நீயாகவே இருந்து கொண்டு வெளியே தேடி நீ எப்படி அடைவ, நீ எதை தேடினாலும் சரி நீ சக்தி வேணும்னு வெளியே தேடினாலும் அந்த சக்தியே நீ தான், பிரபஞ்ச சக்தியே நீ தான், நீ அது தெரியாமல் வெளியே எங்கேயோ சக்தி இருக்குன்னு நீ தேடுற, கிடைக்காது. அப்புறம் நீ தேடுகின்ற கடவுள் எங்கேயோ வெளியே சிவபெருமானா இருக்காரா விஷ்ணுவா இருக்காரா இல்லை அம்பாலாக இருக்கிறாங்களா இப்படி நீங்கள் வெளியே கடவுளை நீங்கள் உருவாக்கி கொண்ட உருவகத்தில் கடவுளை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உருவத்தில் கடவுள் வரப்போகிறதே கிடையாது. அப்போ அந்த கடவுளே நீ தான் அதை சொல்லுதீங்க. எல்லாமே வெளியே பார்க்கக்கூடாது, பராக்கு பார்த்தலை விட்டு விட்டு உள்ள திரும்பு அப்படிங்கிறது இங்கே சொல்ல வராங்க. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், உள்ள திரும்பி இந்த அனுபவத்தை பார்க்கின்றவன் யார், இந்த எண்ணத்தை அறிகின்றவன் யார் அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்க்கணும். வெளியே பராக்கு பார்க்குற இந்த விஷயத்தை கவனித்து பார்த்தா நமக்கு இது புரிய வரும். அப்போ தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உருவாக்கிய படைப்பாளி யார் அப்படிங்கிற ஆழமான உண்மைகள் நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க. அதை தான் இங்கே சாஸ்திரம் வந்து ரொம்ப ஆழமாக நமக்கு புரிய வைக்குது. அப்போ இங்கே சாதனை என்ன, சாதகனுக்கான சாதனை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு ஒன்றும் வெளியே போய் தேடி பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது உலகத்தை விட்டு அப்படிங்கிறதா, ஏதா இந்த உலகத்தை உதறி விட்டு அப்படி புரிஞ்சுக்கணும். எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு துறந்துட்டு போகிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த உடல் வந்து என்னுடைய உடல் அப்படிங்கிற அபிமானம் தேவையும் இல்லை, எனக்கு இந்த உடல் அவசியம் இல்லைங்கிற வெறுப்பும் தேவையில்லை. இங்கே விருப்பு வெறுப்பு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு சக்தி மாற்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு, அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். அப்போ இங்கே வந்து நான் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உண்மையான நான் அப்படிங்கிறது, அது வந்து நிலை மாற்றம் அடையணும். நாம் எதிர்பார்க்குற நான் வந்து இந்த உடலோ மனசோ உலகமோ இப்படி நம்ம ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களில் நான் இன்னார் நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை விட்டுவிட்டு உண்மை நான் அப்படிங்கிற ஆத்ம ஞானை நம்ம அனுபவமாக்கணும். அப்படி இதை அனுபவமாக்குறது தான் இங்கே அகநோக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே உள்ளே பார்க்குற இதுதான் உண்மையான நானை அடையாளம் காட்டும். அந்த நான் தான் உண்மையான ஆத்ம ஞான், அந்த தூய அறிவு நான், அந்த பேர் உணர்வு நான். ஆனால் இதை விட்டுட்டு நீங்கள் கவனத்தை வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆத்மா மறைஞ்சிடும். அது நீங்கள் உள்ள தேடினா தான் அந்த தேடல் முடிவடையும். அப்போ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய சாதனை அப்படிங்கிறது இந்த செயலில் புரிய வைக்கிறார். அடுத்தது 30வது ஸ்லோகம். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்தும் ச புஞ்சதே நத்யாம் கீடா இவாவர்தாத் ஆவர்த்தாந்தரம் ஆசுதே ரஜந்தோ ஜன்மனோ ஜன்ம லபந்தே நைவ நிர்வருத்திம். இந்த மந்திரம் ஸ்லோகம் 30 என்ன சொல்ல வருது அப்படின்னா, அருமையான விஷயம், அவர்கள் அனுபவத்திற்காக கர்மங்களை செய்கிறார்கள், மீண்டும் கர்மம் செய்யவே அந்த கர்மங்களின் பலன்களை அனுபவிக்கிறார்கள். ஆற்றின் சுழலில் சிக்கிய பூச்சி போல ஒரு சுழற்சியிலிருந்து மற்றொரு சுழற்சிக்குள் விரைவாக சிக்கி சென்று பிறப்பிலிருந்து பிறப்புக்கு மீண்டும் செல்கின்றவர்கள் ஒருபோதும் முழு நிறைவையும் அடைவதில்லை அப்படின்னு இந்த மந்திரத்தில் அருமையாக விளக்கிறார். இங்கே அதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான பொருள். குர்வத்தே அப்படின்னா செய்கிறார்கள், எதை செய்கிறார்கள், குர்வத்தே கர்ம போகாய கர்ம கர்த்தும், அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் கர்மம் செய்கிறார்கள். புஞ்சத்தே அனுபவிக்கிறார்கள், எதற்காக, நத்யாம் கீட்டா பூச்சிகள், அதாவது நதியிலே எப்படி பூச்சிகள் வந்து ஒரு சுழல்ல சிக்கிக்குதோ, இப்போ ஒரு நதி இருக்கு, அந்த நதியில வந்து ஒரு பயங்கரமான சுழல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சுழலில் போய் ஒரு பூச்சி சிக்கிக்கிட்டால் அந்த பூச்சி அந்த சுழலை விட்டு வெளியே வர முடியாது. அந்த சுழலில் என்ன பண்ணணும்னா அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றும் போது அதனுடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் இருந்து அப்படியே உள்புறம் நோக்கி இழுக்கும். அப்போ நீங்கள் வெளியே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே மொல்ல மொல்லமாக அடுத்தடுத்த சுழல் பாதையில் வந்து கடைசியாக அந்த சுழல் பாதை எங்கே முடிவடையும், அந்த சுழல் எங்கே போய் உள்ளே நுழையுதோ அந்த இடத்துல போய் முடிவடையும். அப்போ நீங்கள் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த சுழற்சிக்குள்ளே சிக்கி அந்த சுழற்சியினுடைய ஓல்குள்ளே போய் அந்த ஓட்டக்குள்ளே போய் காணாமல் போயிட போகிறீங்க. அப்போ இது மாதிரி தான் இங்கே பூச்சிகள் எப்படி அந்த சுழற்சியில் சிக்கி அந்த சுழற்சிக்குள்ளேயே போய் மற்றொரு சுழற்சிக்குள்ளே தாவி மரணத்தை தழுவுகிறதோ, அது மாதிரி இங்கே மனிதர்கள் வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஜன்ம பிறப்பிலிருந்து பிறப்புக்கே வருகிறார்கள். அதாவது ஒரு முறை பிறந்துட்டா அந்த பிறவியோட பிறப்பை முடிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு தடவை வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு உணர்ந்து வந்த வேலையை முடிக்க தெரியாமல் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பிலிருந்து பிறப்புக்கு வருகிறார்கள், லபந்தே அடைகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நான் ஏவ நிவருத்திம், ஒருபோதும் இவர்கள் முழு நிறைவை அடைவது கிடையாது, விடுதலை பெறுவது கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இங்கே நிவர்த்தி பிரவருத்தி அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு தான். நிவர்த்தின்னா இங்கே அந்த நிறைவு வருவதில்லை. அதாவது நான் ஒரு வாழ்க்கையில் வந்து நிறைவு எப்போ வரும், போதும் என்ற மனசு வந்தால் தானே நிறைவு வரும். அப்போ இங்கே எல்லாருக்குமே மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே அந்த நிறைவு மட்டும் வருவதே கிடையாது. ஏன்னா ஆசை தான், இன்னும் வாழணும் இன்னும் வாழணும்னு ஆசை, இன்னும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஆசை. அப்புறம் அனுபவங்களும் போதாது, ஏன்னா கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் வந்து திருப்தி கொடுப்பதே கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும், இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம், இதை விட அதிகமான இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடுது மனசு. நம்ம இதுதான் நிறைய உதாரணம் சொல்லிட்டோம். ஒரு கம்மி விலையில் ஒரு கார் வாங்குவான், பக்கத்து வீட்டுக்காரன் அதை விட ஒரு காஸ்ட்லி கார் வாங்கினா இவன் உடனே அந்த மாதிரி கார் வாங்கணுன்ட்டு அடுத்த லெவலுக்கு போவானே தவிர இந்த காரில் திருப்தி அடைய மாட்டான். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுவான், சரி நம்ம வீடு போதுமே இதிலே நிறைவாக இருக்கலாம்னு நினைக்க மாட்டான். பக்கத்தில் இன்னொருத்த பெரிய பங்களா கட்டினான்னா நாமளும் அந்த மாதிரி அடுத்து பங்களா கட்டணும் அப்படின்னு அடுத்த ஆசைக்கு தாவுவான். இப்படிதான் மனிதன் வந்து புறத்துல இந்த வெளியே பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் வந்து வெளி விவகாரங்களையே போய் சிக்கிடுவாங்கிறத சொல்றாரு. அப்போ அவர்கள் எதற்காக இங்கே வெளியே சிக்கிறார்கள் என்றால், அவர்கள் அனுபவிப்பதற்காக கர்மங்களை செய்கிறார்கள். அதாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே செயல்களை செய்கிறார்கள். அப்படி செய்வதனாலே மீண்டும் மீண்டும் கர்மம் செய்யவே அந்த கர்ம பலன்களை அனுபவிக்கவே விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆற்றின் சுழலில் சிக்கிய பூச்சி போல, ஒரு ஆற்றில் இருக்கக்கூடிய சுழலில் சிக்கிய ஒரு பூச்சி எப்படி அந்த ஒரே சுழலிலிருந்து அடுத்தடுத்த சுழலுக்கு மாறி மாறி அந்த சுழலினுடைய அடிப்பகுதியில் போய் இறந்து போகுமோ, அது மாதிரி இங்கே சுழற்சியிலிருந்து ஒரு சுழற்சியிலிருந்து மற்றொரு சுழற்சிக்குள் போவது போல மனிதன் ஒரு பிறப்பிலிருந்து மற்றொரு பிறப்புக்கு வந்து வந்து முழு நிறைவையும் அடைய முடியாமலேயே போகிறது, விடுதலையை பெற முடியாமலேயே போகிறது என்று இந்த செயலில் சொல்கிறாருங்க. அப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, போனதில் பார்த்தப்ப என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் வெளிப்பார்வை புறநோக்கு தான், அதாவது பராக்கு பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைன்ட்டாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி வெளிநோக்கில் இருக்கிறவன் ஆத்ம ஞான தத்துவத்தையே அறியாமலே போயிடுதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நாமளே நம்ம குரூப்பே எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் எத்தனை பேர், ஒரு 80 பேர் வந்திருக்கீங்க இன்னி கிளாஸ்ன்னா, 500 பேர் இந்த குரூப்பில் இருக்காங்க, ஆனால் 80 பேர் தான் இந்த கிளாஸ்க்கு வராங்க, 80-89 பேர் வந்திருக்கீங்கன்னா இவ்வளோ தான் மெஜாரிட்டியானால் அவ்வளோ தான் முடியும். அப்போ இப்படி மீதியெல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்கவுங்க வேறு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்கள் தொகையை எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பெரிய மக்கள் தொகை. அப்போ இந்த மக்கள் தொகையில் எல்லாருமே தன்னை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பாங்களான்னா இல்லை, யாரோ ஒரு சிலர் தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு தேடுவாங்க. அப்படி தேடுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லையும் ஆர்வம் இருக்கும் இல்லையா, மற்றவங்களுக்கு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வேலையே கிடையாது. அப்போ இந்த மாதிரி வெளிநோக்கம் உடையவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க தான் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அகநோக்கு உள்ளவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள், அதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ புறநோக்கில் ஆத்மாவை தேடுவோர் வெளியே வந்து ஆத்மாவை தேடி பிடிக்க முடியாது. அப்போ பிரத்யக் தத்துவ போதம் இன்றி இருப்பார்கள் அப்படிங்கிறாரு. பிரத்யக் தத்துவ போதம், அதாவது இங்கே இந்த ஆத்மாவை அடைவதற்கான அந்த ஆத்ம ஞானம் இல்லாமல் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். யாரு, வெளியே தேடுபவர்கள். அப்போ இந்த வெளியே தேடுபவர்கள் என்ன பண்ணுறாங்க, கர்ம போக கர்ம சக்கரம், அதாவது செயல் செய்வார்கள், அனுபவிப்பார்கள், மீண்டும் செயல் செய்வார்கள். அப்போ இந்த சக்கரம் வந்து விடுபடவே விடுபடாது. கர்மானா செயல், போகம்னா அனுபவம். செயலை செய்வார்கள், செயலை அனுபவிப்பார்கள், அந்த அனுபவத்தின் வாயிலாக மீண்டும் செயலை செய்வார்கள். இப்படியே இந்த கர்ம பலன்களை அடைவதற்காக மாறி மாறி செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ கர்மம் செய்வது எதற்காகனா பலனை அனுபவிப்பதற்காக. அப்போ பலனை அனுபவிக்கும் போது என்ன நடக்கும், ஆசை வளரும். அப்போ ஆசை வந்து விட்டால் என்னாகும், மீண்டும் கர்மம் தொடரும். அப்போ இங்கே நம்ம இது ஒரு சைக்கிள் தானே, இது ஒரு சக்கரம் தானே, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். கர்மா, கர்ம பலனுடைய போகம், அனுபவம், அந்த அனுபவத்தின் மூலமாக ஆசை, ஆசையின் மூலமாக மீண்டும் செயல், செயலின் மூலமாக மீண்டும் பலன் அனுபவம், பலனின் அனுபவத்தின் மூலமாக ஆசை, ஆசையின் மூலமாக மீண்டும் செயல். அப்போ இப்படியே இந்த ஒரு சைக்கிளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடிகிறது இல்லை, மீண்டும் மீண்டும் இந்த வட்டப்பாதையில் ஒரு சக்கரத்தில் சுற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு மூடிய வட்டம், இதில் அறிவு வளராது, திருப்தி வராது அப்படிங்கிறார். நத்யாம் கீடா இவ, கீடானா அந்த பூச்சி நதியில் எப்படி சக்தி வாய்ந்த அந்த சுழலில் சிக்கிக்கிட்டு வெளிவர முடியாமல் தவிக்குதோ, அதுபோல் இந்த மனிதர்கள் வந்து இந்த கர்ம இதில் சிக்கிக்கிட்டு வெளிவர முடியாமல் சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து அந்த சுழலிருந்து வெளியே வரவே முடியாது, ஏன்னா சுழல் வந்து ரொம்ப வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. சுழலில் சிக்கிக்கிட்டவன் வந்து அந்த சுழலினுடைய ஓட்டத்துக்கே போய் மரணத்தை அடைஞ்சு தான் ஆகணுமே தவிர அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, ஏன்னா அது வேகமாக சுற்றி அவனை இழுத்துக்கிட்டு போயிடும். அதுவே சாதாரணமாக ஓடக்கூடிய நதியில் அவன் நீந்தி கூட கரையேறலாம், ஆனால் சுழலில் சிக்கிக்கிட்டால் நீந்தி கரையேற முடியாது. அது மாதிரி இங்கே மனிதர்கள் வந்து இந்த பராக்கு பார்க்குற விஷயத்தில் வெளியிலேயே மாட்டி மாட்டி வீணாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த செயலில் சொல்கிறாரு. அது மாதிரியே வந்து இந்த சுகத்தை தேடி போகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, மோட்சத்தை தேடி போகிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அனுபவத்தை தேடி போகிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய மனிதர்கள் வந்து வெளியே விவகாரங்களில் ஆர்வமாக இருக்கிறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் வந்து யாருன்னா கர்ம சுழலுக்குள்ளே மேலும் மேலும் ஆழமாக சிக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே நீங்கள் மோட்சத்தை தேடி கடவுளை தேடி கூட நீங்கள் வெளியே போய் அடைய முடியாது, ஏன்னா புரியல இல்லை, புரியாததுனால தானே நீங்கள் வெளியே கடவுளை தேடி போகிறீங்க, மோட்சத்தை தேடி போகிறீங்க. ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறார் வித்யாரண்யர்னா, பராக்கு பார்க்காத உள்ள பாருங்கிறாரு. அந்த உள்ள பார்க்கறது தாங்க நம்மளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வெளியே பார்க்குற வரைக்கும் நீங்கள் உங்களை யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. உள்ளே பார்க்கறதுனா அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சாந்தோக்கிய உபநிஷத்தில் ரொம்ப கிளியர் பிக்சர் கொடுத்துருக்குறேன். சாந்தோக்கிய உபநிஷத்து இந்த டாபிக் பேசும், எல்லா உபநிஷத்துங்களும் இது அருமையாக சொல்லும். அதில் சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து ரொம்பவே விரிவாக பேசும்போது எப்படி நம்ம உள் பக்கம் திரும்பணும், வெளியே வந்து விவகாரத்தில் சிக்காமல் நம்மளை நம்ம எப்படி மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து ரொம்ப கிளியர் பிக்சர் கொடுத்தது. அதில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் இந்த பாடங்கள் படிக்கும் போதே நேரம் கிடைச்சதுன்னா சாந்தோக்கிய உபநிஷத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிங்க, நல்ல தெளிவு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி வெளி தேடுதல் உள்ளவங்க வந்து கர்ம சூழலுக்குள்ள தான் ஆழமாக சிக்குவார்கள். அப்போ நிவர்த்தி ஏன் கிடைக்கவில்லை அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்மம் வந்து தற்காலிகமாக ஒரு பலனை தரும், அந்த பலனுக்கு ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் கர்மங்கள் செய்வார்கள். அந்த கர்ம பந்தத்தினால மீண்டும் மீண்டும் அந்த அனுபவத்தை பெறுவதற்காக கர்மங்களையே செய்வார்கள். ஆக மொத்தம் இவர்கள் நிறைவு பெறமாட்டார்கள், நிரந்தரமான நிறைவு இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுது. அப்போ உண்மையான நிவர்த்தி எங்கே கிடைக்கும்? அது வெளிப்பொருட்களால் கிடையாது, அல்லது நம்ம அடையக்கூடிய அனுபவத்தினால் கிடையாது. அந்த அடையாள பிழையை நீக்கும் போது மட்டும்தான் உண்மையான நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா உண்மையான நிவர்த்தி அப்படின்னா என்ன? நிவர்த்தினா விடுதலைன்னு அர்த்தம். அப்போ அந்த நிவர்த்தினா அந்த எதுலேயும் விருப்பம் இல்லாத ஒரு நிலை, அந்த இயல்பான நம்முடைய சுபாவத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளி விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபடும் போது தான் போக முடியும் அப்படின்னு இங்கே இந்த செயலில் புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு விசாரணை பண்ணி பார்க்கணும். நான் ஏன் இன்னும் வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறேன் அப்படின்னு உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுக்குங்க. நீங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்னா ஒரு கேள்வி கேட்கணும், நான் ஏன் வந்து எந்த விஷயத்துலையுமே திருப்தி வரமாட்டேங்குது, இன்னும் ஆசைகள் அதிகமாக இருக்கா, இல்லை நான் தவறான தேடுதல் காரணமாக வெளியே எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லை வேற எதையாவது பிடிக்கணும்னு தாவிக்கிட்டே இருக்கா மனசு அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நீங்கள் விசாரணை பண்ணி நான் ஏன் திருப்தி அடையவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்ட்டு, அவங்கவுங்களுக்கே புரியும். அதுக்கு பொதுவான காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் தவறான இடத்துல உங்களை தேடுறதுனால தான் நீங்கள் வந்து திருப்தி அடைய முடியல என்பதை பார்க்க முடியும். அப்போ அந்த திருப்தி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெளியே பொருட்களில் கிடையாது, போகங்களில் கிடையாது. அந்த திருப்தி என்பது உங்களிடத்திலேயே இருக்கிறது என்பது நீங்கள் தெரியாமல் தேடுவதனால உங்களால் திருப்தி அடைய முடியவில்லை அப்படிங்கிற ஆன்சரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்தி ஏன் அடைய முடியவில்லைன்னு ஒரு கேள்வியை நீங்களே எழுப்பிட்டீங்கன்னா அந்த திருப்தி அடைய முடியாததுக்கான ஆன்சர் என்னன்னா, நீங்கள் தேடுற திருப்தி வெளிப்பொருட்களில் கிடைக்காது, வெளி போகங்களில் அனுபவங்களில் கிடைக்காது. அந்த தேடும் பொருளே நீங்களாக இருக்கிறதுனால அதை அடையும் போது மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்தது சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னா, கர்மம் வந்து ஏன் பந்தமாகுது, அல்லது எப்போது அது பந்தமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல் செய்யும்போது அது எப்படி பந்தமாக மாறுது, நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும் அது கர்ம பந்தம் தாங்க. அது வந்து நீங்கள் விடுபடவே முடியாது. நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி, அது நான் செய்கிறேங்கிற அபிமானம் உங்களுக்குள்ளே வந்துட்டாலும், அல்லது நீங்கள் அதை செய்கிறத அனுபவிக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும், அதுக்கு பேர் கர்ம பந்தம்னு பேர். அது நான் எல்லாமே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. வந்து கர்மம் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல காரியம் செஞ்சாலும் சரி கெட்ட காரியம் செஞ்சாலும் சரி செயல் செயல் தான். இப்போ நிறைய பேர் தியானம் பண்ணுறங்க, நல்ல விஷயம் தானே, அது செயல் தானே, நல்ல செயல் செய்யலாம் இல்லையா? ஆனால் செய்யலாம், தியானம் பண்ணலாம். ஆனால் அந்த தியானத்தை நான் செய்கிறேனுங்கிற அபிமானத்தில் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அது கர்ம பந்தம் தான். ஏன்னா அந்த செயலை நீங்கள் செய்கிறதா மைண்டு வந்து அதை முடிவு பண்ணி வச்சுக்கோ, இந்த தியானத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம மைண்டு வந்து பிளே பண்ணணும். நம்மகிட்ட அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நான் எந்த செயலையும் செய்யலை, ஈஸ்வர நிகழ்வில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த நிகழ்வோடு பயணம் பண்ணுறவன் தான் இங்கே ஜீவன் முக்தன். இங்கே நான் செய்கிறேனுங்கிற அபிமானம் கொண்டவன் அவன் அஜ்ஞானி, அவன் பராக்கு பார்க்கிறான், நான் செய்கிறேனுங்கிற கர்ம பந்தத்தில் சிக்கிறான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கர்ம அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பந்தமாக மாறுது இல்லையா? இது மாதிரி நான் செய்கிற செயலே வந்து பந்தமாக மாறுது. இப்போ நான் தியானம் தான் பண்ணுறேன், தியானம் வந்து நல்ல விஷயந்தானுங்க, நல்ல கர்மா தானே, செய்யலாம் இல்லை? கண்டிப்பாக செய்யலாம். அப்போ தியானம் செய்கிறது நல்ல கர்மானாலும் ஏன் அந்த நல்ல கர்மாவே நமக்கு பந்தமாக மாறுது? நான் செய்கிறேனுங்கிற அபிமானம், அது இல்லாமல் செய்யணும். நான் செய்கிறேனுங்கிற அபிமானம் இல்லாமல் செஞ்சால் அது பந்தம் ஆகாது. அப்படி புரிஞ்சிட்டு நீங்கள் இந்த இடத்துல பயணம் பண்ணணும். அப்போ இதுக்கு ஏதாவது விடுபடுகின்ற வழி இருக்கா? அப்போ நம்ம வந்து இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கர்மத்தையே நிறுத்திடலாமா, எந்த செயலும் செய்யாமல் அப்படி நிறுத்திடலாமா, இல்லை எந்த அனுபவமும் பெறாமல் அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த செயலையும் நான் செய்யாமல் நிறுத்திடுறேன், எந்த அனுபவத்தையும் நான் பெறாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எதை நிறுத்த போகிறீங்க? எந்த அனுபவத்தை நீங்கள் நிறுத்த முடியும்? சாப்பிடாமல் இருக்கிற செயலை நிறுத்த முடியுமா? மலச்சல உணர்வு வருகின்ற அந்த விஷயத்தை நிறுத்த முடியுமா? அப்போ அதனால் வருகின்ற அனுபவங்களை உங்களால் நிறுத்த முடியுமா? இதெல்லாம் நிறுத்த முடியாதுல்ல. அப்போ அது மாதிரி நீங்கள் இந்த தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், நான் கர்த்தா அல்ல என்ற ஒரு தெளிவான நிலையில் அதை நீங்கள் செய்யணும். அந்த அகங்காரம் வரக்கூடாது. நான் செய்கிறேன், நான் தான் இந்த செயலை செய்பவன், கர்த்தா, அப்புறம் இந்த செயலை அனுபவிப்பவன், போக்தா, அப்படிங்கிற அந்த கர்த்தா போக்தா அபிமானம் இல்லாமல் நீங்கள் எதை வேணால் செய்யலாம், அது உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணாது. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்ம பந்தம் உண்டாகாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது நிதித்தியாசன நிலை. இதை வந்து நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் நடக்குதுங்க, அதுக்கான பலனும் வருதுங்க, ஆனால் நான் அவற்றில் சம்பந்தப்பட்டவன் அல்ல. அவற்றையெல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படிங்கிற தெளிவு இருந்தால் போதும். இதுதாங்க நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா நான் எப்பயுமே உங்களுக்கு வந்து இந்த க்ளூ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், மூன்று டாப்பிக்கை வச்சு நான் இந்த பாடத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு செயலை கேட்குறீங்க, அதில் இருக்கிற சந்தேகத்தை தெளிவுபடுத்துக்கிறீங்க, அப்புறம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரீங்க. இப்போ இந்த செயல் என்ன பண்ணுது, கர்ம பந்தம் வரக்கூடாது, பராக்கு பார்க்கக்கூடாது, நான் செய்கிறேனுங்கிற அந்த பந்தத்தில் மாட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், செயல்கள் நடக்கட்டும், கர்மா நடக்கட்டும், ஆனால் அதனுடைய பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதே சமயம் அந்த செயலில் நான் தான் செய்கிறேன்கிற அகங்காரம் வரக்கூடாது, அதை அனுபவிக்கின்றேங்கிற ஆணவம் வரக்கூடாது. அப்போ அங்கே கர்த்தா போக்தா அபிமானம் வரலன்னா அந்த நிலை தான் உண்மையான சாட்சி நிலை. அது அனைத்தையும் வேடிக்கை பார்க்கின்ற அந்த சுழற்சியை அறிகின்றவன் நான் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ இந்த இடம்தான் அந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியும், கர்ம பந்தத்திலிருந்து, சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியும். அப்போ இந்த செயலில் இதுக்கு பேர் சம்சார விவேகம் அப்படின்னு பேர். இதுதான் 30வது செயலில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது 31, சத்கர்ம பரிபாகா தே கருணாநிதி நோத்ருதாகா பிராபிய தீர தருச்சாயாம் விஸ்ராமியந்தி யதா சுகம். இந்த இடத்துல அருமையா ஒரு விஷயத்தை சொல்றாரு. சத்கர்ம பரிபாகா தே கருணாநிதி நோத்ருதாகா. இங்க என்ன சொல்றாருன்னா, சத்கர்ம பரிபாகாத் அப்படின்னா நற்கர்மங்கள் பற்றி அது முற்றி பழுத்து போனால், நல்ல செயல்களை செய்துவிட்டு அந்த செயல் பலன்கள் அவர்களுக்கு தானாகவே கிடைக்கும், அதுதான் இங்கே கர்ம பலன். நான் இங்கே வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தூரம் நான் பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு செயலை நம்ம செய்கிறோம் கர்மான்னா அதுக்கு உண்டான பலாபலன்கள் நமக்கு உண்டு. நீங்கள் வந்து கெட்டது செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, அதனுடைய வினைப்பயனை நீங்கள் அனுபவிக்கணும். அது கர்ம நியதிக்குள்ளே இருக்குது, அதுதான் சட்டம், தர்ம சட்டம் அதுதான். அப்போ நாம் வந்து இப்போது நான் செய்கிறேனுங்கிற அபிமானத்தில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சால் அதனுடைய சாதக பாதகங்கள், அதனுடைய பாவ புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும். ஆனால் அது நான் செய்யவில்லை அப்படின்னு இப்போ நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிட்ட பிறகு, இப்போ இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படித்த பிறகு நீங்கள் அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு, இது நான் எதுவும் செய்யலைங்க, நிகழ்வில் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கர்ம யோகியாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயல் விளைவுகளை பற்றி நீங்கள் கவலையே படலை, ஆனால் உங்கள் மூலமாக செயல் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பலன் உண்டானா நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த பலன் எப்படி, நீங்கள் வந்து நான் எந்த செயல் விளைவுகளும் செய்யலை ஆனால் அந்த பலனை நான் எதிர்பார்க்காம தானே இருக்கிறேன், எனக்கு எதுக்கு பலன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுதான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம், அவருடைய கருணையினால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், தானாவே கிடைக்கும் அந்த நியதிக்குள்ள. அது இயற்கையினுடைய நியதி அப்படித்தான். நீங்கள் இயற்கையினுடைய நியதியை பொறுத்த வரைக்கும் தடுக்கவே முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஒரு மாங்காவை சாப்பிட்டுட்டு மாங்காய் கொட்டையை தூக்கி வீசின பிறகு உங்கள் வீட்டு தோட்டத்தில் அது அப்படியே போய் பூமி கடியில் விழுந்து அப்படியே மண் மூடி அது ஒரு மாங்காய் மரமாக மாறி அதிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மாங்காங்களை திருப்பி கொடுக்கறது தான் இயற்கையினுடைய நியதி. நீங்கள் ஒரே ஒரு மாங்காவை நல்லா சப்பி சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டையைத்தான் எரிஞ்சிங்க, அதில் இருக்கிற பழத்தை பூரா ருசிச்சிட்டிங்க, அது சுவையை பூரா அனுபவிச்சிட்டிங்க, எதற்கும் பயன்படாது அப்படின்னு நீங்கள் தூக்கி எரிஞ்ச ஒரு கொட்டை இருக்கு பாருங்க, வெறும் மாங்காய் கொட்டை, அதை நீங்கள் பூமிக்கு கொடுத்தா கூட பூமி என்ன பண்ணும்னா உங்களுக்கு மீண்டும் சுவையுள்ள பழங்களை எல்லாம் கொடுக்கும் பாருங்களேன். அப்போ எப்படி இருக்குது இயற்கை, எப்படி இருக்குன்னு பாருங்க. இயற்கையினுடைய நியதி பார்த்தீங்களா, மாற்றவே முடியாது. அப்போ நீங்கள் வந்து பயன்படாத ஒரு பொருளை பூமிக்கு கொடுத்தாலும் அது மீண்டும் பயன்படக்கூடியதாக மாற்றி கொடுக்கும், அதுதான் இயற்கையினுடைய நியதி, அதுதான் ஈஸ்வர நியதி, அது ஈஸ்வர சட்டம், அதுக்கு பேர் ரித்தம்னு பேர். அப்போ அப்படிப்பட்டவன் தான் இங்கே கருணாநிதி, இறைவன் தான் இங்கே கருணாநிதி. ஏன்னா அவ்வளோ கருணை வாய்ந்தவன் இறைவன். அப்போ அப்படிப்பட்ட கருணாநிதியாகிய ஈஸ்வரனாலே இங்கே நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது எப்படி கிடைக்கும், என்ன எப்படி கிடைக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அருமையாக விளக்கம் கொடுக்குறார். நற்கர்மங்கள் முற்றி பழுத்து விட்டால் கருணையின் களஞ்சியமான ஈஸ்வரனால் அல்லது குருவால் மீட்கப்பட்டவர்கள் ஆற்றின் கரையில் உள்ள மரத்தின் நிழலை அடைந்து இயல்பான இன்பத்துடன் ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதாவது இங்க என்ன இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது, சத்கர்ம பரிபாகா தே கருணாநிதி நோத்ருதாகா பிராபிய தீர தருச்சாயாம் விஸ்ராமியந்தி யதா சுகம் அப்படிங்கிறது இங்க அருமையா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஆற்றின் கரையில் உள்ள மரத்தின் நிழலை அடைந்து இயல்பான இன்பத்துடன் ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், சுழல்ல நீங்க சிக்கிக்கிட்டீங்க, அந்த சுழல்ல இருந்து மீட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து உங்களை காப்பாத்துறான், ஒருத்தன் வந்து உங்களை என்ன பண்ணிட்டீங்க, சுழல்ல போய் சிக்கிட்டீங்க, உங்களால மீண்டு வர முடியாத ஒரு சூழல்ல ஒருத்தன் திடீர்னு ஒரு உதவி பண்ண அந்த இடத்துல வந்து உங்களை அந்த சுழல்ல இருந்து மீட்டு அந்த ஆற்றினுடைய கரையோரத்துல கொண்டு போய் உங்களை ஒரு நிழல்ல அமர வச்சு இலைப்பாற வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு, சுகமா இருக்கும்ல? ஏன்னா கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம், சுழல்ல மாட்டிக்கிட்டோம், அப்படியே சுழட்டி கொண்டு போக போகுது, போச்சு இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழிக்குள்ளே போயிடுவோம், இன்னும் நம்ம மீண்டு வரமாட்டோங்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் அந்த சுழலில் சிக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு கை வந்து உங்களை பிடிச்சி இழுத்து அந்த சுழலிருந்து வெளியே எடுத்து போட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு கொண்டு போய் அந்த நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய அந்த மரத்தின் அடியில் உங்களை அப்படியே இலைப்பாற விட்டால் எப்படி இருக்கும், ஆனந்தமாக இருக்கும்ல? ஏன்னா சாக போகிறவனை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்த்தி அது ஒரு அருமையான மரத்தினுடைய நிழல் அடியில் படுக்க வச்சா அது சுகமே சுகமா இருக்கு இல்லையா? அப்படிதான் இங்க இறைவன் வந்து கருணாநிதி நமக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறார். யார், ஈஸ்வரன்கிற கிருபை, அதுதான் இங்க நடக்கும் அப்படிங்கிறது இந்த செயலில் சொல்றார். அப்ப ஏன் இப்படி கருணாநிதி வந்து நமக்கு உதவுறார், இறைவன் செய்கிறார் அப்படின்னா, நீங்க பலனை எதிர்பார்க்காம இருந்தா, நீங்க செய்கிற செயல் கர்ம வினைகளை நீங்க எதிர்பார்க்காம இருந்தா அவன் காப்பாத்துவான், ஆனா நீங்களே முயற்சி செஞ்சீங்கன்னா அவன் கைவிட்டுடுவான். இதுதான் இங்க பாயிண்ட். அதாவது இங்க சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவுதான், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் அமகாரம் ஒருத்தனுக்கு இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் வருகின்ற சுக துக்கங்களுக்கு அவனே பொறுப்பு. அப்போ அப்படிப்பட்டவன் இந்த சுழலில் போய் சிக்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நதியில் ஒரு பயங்கரமான சுழலில் போய் சிக்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய அகங்காரம் என்ன, எனக்கு நீச்சல் தெரியுமே நான் நீந்தி கரை சேர போகிறேன் அப்படின்ட்டு அந்த சுழலை எதிர்த்து இவன் நீச்சல் போட முடியுமா? அவன் எவ்வளோதான் நீச்சல் தெரிஞ்சவனாக இருந்தாலும் அந்த சுழலினுடைய பலமான வலிமையில் இவனால் இவனுடைய கை வலிமையோ இவனுடைய உடல் வலிமையோ வச்சு அந்த சுழலிருந்து மீண்டும் இவன் கரை சேருவது கஷ்டம். ஏன்னா இவனை விட வலிமையாக அந்த நீரினுடைய சுழற்சி இருக்கும். நீர் வந்து பயங்கர வேகமாக சுழண்டுகிட்டு இருக்கிற அந்த சுழற்சியில் போய் இவன் நீந்தி எல்லாம் வந்து கரை சேர முடியாது. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், அகங்காரத்தில் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு இவனாக முயற்சி பண்ணால் அது முடியாமல் அந்த சுழலில் சிக்கி சாகத்தான் போகிறான். அப்போ இதுதான் அகங்காரம். இப்படி தான் மனிதர்கள் பெரும்பாலும் வாழ்கிறாங்க இல்லையா? ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நான் ஒன்றும் செய்யலப்பா, நிகழ்வுல நடக்குது, நீ என்ன பண்றியோ பண்ணுன்ட்டு ஈஸ்வரன் கிட்ட சரண்டர் ஆயிட்டான் பாத்தீங்களா? அதாவது கர்ம யோகிகள், நான் சொல்றது வந்து கர்ம யோகி செய்கின்ற செயல் விளைவுகளுடைய கர்த்தா போக்தா அபிமானம் இல்லாதவனை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த டாபிக்கு, இந்த செயலினுடைய டாபிக்கு அதுதான் சொல்ல வருது. என்ன சொல்ல வருதுன்னா, செயல் செய்கின்றேன் என்ற அபிப்பிராயம் கிடையாது, செயலை அனுபவிக்கின்றேன்ங்கிற அபிப்பிராயம் கிடையாது. ஆனா செயல் நடந்துகிட்டு இருக்கும், செயல் அனுபவம் நடந்துட்டு இருக்கும், ஆனா அதுக்கு நான் கர்த்தா போக்தா கிடையாது அப்படின்னு தெளிவா அவன் அந்த செயல் செஞ்சுட்டு இருந்தான்னா அவனுடைய செயல் யார் மூலமா நடக்கும், ஈஸ்வரன் நிகழ்வுல நடக்கும். அப்ப ஈஸ்வரன் தான் அந்த அவனுக்கு உண்டான கர்த்தா போக்தாவை மாறிடுவான். அப்ப அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய செயல் விளைவுகளை எனக்கு வேண்டாம்ப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஈஸ்வரனுக்கே கொடுத்துட்டான். அதுக்கு பேரு கர்ம யோகம். அப்ப அந்த கர்ம யோகமா அவன் செயல் செய்யும் போது ஈஸ்வரன் பார்ப்பான், ஓ இவன் வந்து இவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டான், அப்போ நான் இயங்குற மாதிரி இவன் இயங்க தயாராயிட்டான், அப்போ இனிமேல் இவனை நான் தான் இயக்கணும் அப்படின்னு தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அதிகப்படுத்திக்குவான் ஈஸ்வரன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஏன் அதிகமாகுதுன்னா, நாம் பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்கிறாங்கங்கிறது தானே, நம்ம எல்லாமே அப்படி தானே பண்ணுறோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டுக்காமல் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்து பாருங்கள், அவங்க அதை நல்லா செய்வாங்க. அப்போ அது மாதிரி இங்கே இறைவன் கிட்ட நம்ம பொறுப்பை கொடுத்துட்டோம்னா இறைவன் நம்மளை பார்த்துக்குவான். அப்படி தான் இங்கே எல்லாமே. முதலாளிகள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களே போய் வேலை செய்கிறாங்களா, வேலைக்காரங்களை வச்சுட்டு மேனேஜரு சூப்பர்வைசருன்னு போட்டு பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க, ஆனால் அந்த காரியம் தானாக நடக்குதா இல்லையா? அப்போ அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ஆகுது, அது சேல்ஸுக்கு போகுது, அதுலேருந்து டர்ன் ஓவர் ஆகுது, பணம் வருது, முதலாளி உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. ஆனால் அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த செயல் விளைவுக்கான பலன் வந்து முதலாளிக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இது எப்படி சாத்தியமாச்சுங்க? நான் செய்கிறேங்கிற அகங்காரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுனால சாத்தியமாச்சு இல்லையா? இதையே தான் இங்கே ஈஸ்வர நிலையிலையும் நம்ம பார்க்கணும். இங்கே நான் எதுவும் செய்யலை ஈஸ்வரா, இறைவா நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலாக அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே நம்முடைய வாழ்க்கையை அது வாழும், ஈஸ்வர நியதிக்குள்ளே வாழும். அதுதான் காஸ்மிக் மைண்டு, காஸ்மிக் பாடி, அதனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கும். அப்போ வாழ்க்கையை அதுவே கருணாநிதியாக வந்து காப்பாற்றும், அப்படி தான் நம்மளை மீட்டெடுக்கும், அப்படி தான் வாழ்க்கை வந்து மாறுதல் அடையுங்கிறது இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தின்படி நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் சம்சார சூழலிலிருந்து விடுபடுகின்ற முதல் திருப்பு முனை. அதாவது நீங்கள் வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்தில் சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பூரண சரணாகதி. நீங்கள் நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இறைவா, நீ நினைக்கிற வாழ்க்கை, நீ தான் இந்த உடம்பை படைச்சி, நீ தான் இந்த மனசாக மாறி அனுபவிக்கிற, உன்னுடைய விருப்பப்படி இதை இயக்கிக்கோ, உன்னுடைய விருப்பப்படி நடத்திக்கோ அப்படின்னு நம்ம முழுமையாக சரணடையணும். ஆனால் நம்ம அடைய மாட்டோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக எத்தனை பேரை வேணால் பாருங்கள், எல்லாமே நாம் தான் செய்யணும், நம்மளை தவிர வேறு எதுவும் நடக்காது அப்படிங்கிற அகங்காரம் நம்மக்கிட்ட எப்பயுமே மேலோங்கி இருக்கும். இன்னும் கூட நமக்கு சந்தேகம் வரும், அது எப்படிங்க ஈஸ்வரன் பார்த்துவான்னு நான் சும்மா உட்காந்தா எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்படி இந்த மாதிரி சந்தேக மனப்பான்மை வரக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் சரண்டராக முடியாது, அது உண்மையான சரண்டர் கிடையாது. இதெல்லாம் நான் சாந்தோக்கிய உபநிஷத்தில் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன். ஏன்னா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுறதுனால எனக்கு தான் நேரம் அதிகமாகுது, உங்களுக்கும் அந்த பாடம் திட்டம் நீண்டுகிட்டு போகுது. ஆனால் பெரும்பாலும் எல்லாம் ஏற்கனவே இதை வந்து படித்தவங்களாக இருக்கனால இது புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறத திருப்பி நினைவு ஊட்டுறேன். அப்போ இங்கே ஈஸ்வரன் நிகழ்வுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை ஒப்படைக்கும் போது உங்கள் வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்கிறான், அது பியூர் சரண்டராக இருக்கணும், பூரண சரணாகதியாக இருக்கணும். எது வந்தாலும் இது இறைவனுடைய கருணைன்னு விட்டுருணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அப்படி விட மாட்டோம். நாம் சில விஷயங்களை நாமளே செஞ்சு பார்க்கலாமே, இது ஈஸ்வரனால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளே வரும், அது நாமளே தான் திருப்பி செய்வோம். இப்படி தான் நம்ம போய் மாற்றுறது. இதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதை நடைமுறையில் பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் கர்த்தா போக்தா அபிமானம் என்று இங்கே சொல்கிறோம். இந்த சரண்டர் நம்மக்கிட்ட வந்துட்டால் இந்த கர்ம போக கர்ம சூழலில் சிக்கிய ஜீவர்களுக்கு வந்து அந்த நிவர்த்தி விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அந்த கதவு திறக்கப்படுது. அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அருமையான விஷயம். அப்போ அந்த கதவு திறக்கப்படுவதை யார் காப்பாற்றுறா, யார் வந்து இதை சரி பண்ணி கொடுக்குறா? சத்கர்ம பரிபாகம் அப்படிங்கிற நிலையில் கர்மத்தின் சரியான பங்கு பிரிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் செய்கிற செயல் விளைவுகளுடைய பலன் என்னன்னா, நீங்கள் செய்கிற செயல் வந்து மோட்சத்தை கொடுத்துடாது, ஆனால் மன தூய்மையை கொடுத்துரும். அப்போ நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது இங்கே நான் செய்கிறேங்கிற அகங்காரம் இல்லாமல் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு மன தூய்மையை தானாக உண்டாக்கிடுது இல்லையா? அப்போ அந்த செயல் என்னவாக மாறும், நற்கர்மங்களாக மாறும். நற்கர்மங்களாக நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் நீங்கள் சுயநலமாக வாழ்ந்தவங்க இனிமேல் வந்து பொதுநலமாக வாழ ஆரம்பிப்பீங்க. அதாவது எனக்காக வாழ்ந்தேன், என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் அப்படிங்கிற அந்த அபிமானம் மாறி இனி இந்த உலகத்துக்காக வாழணும், இந்த பிறவியினுடைய பயன் வந்து எல்லோருக்கும் பயனடையணும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்கம் உங்களுக்குள்ள வரும் இல்லையா? அப்படி வந்து அதுக்கு பேர் என்ன, நற்கர்மங்கள்னு பேர், நல்ல காரியமாக மாறிடும். அப்போ அந்த நற்கர்மங்கள் மூலமாக நீங்கள் நாலு பேருக்கு உதவியாக வாழும்போது உங்களுடைய அகங்காரம் நீங்கும், அகங்காரம் அகலும். அப்போ அகங்காரம் அகலுகின்ற பொழுது உங்களிடத்திலே கருணையும் பணிவும் வளரும். ஏன்னா எப்போ அகங்காரம் நீங்குதோ அப்போ தான் கருணையும் பணிவும் நம்ம இடத்துல வளரும். அப்போ இது தாங்க ஞானத்துக்கான தகுதி, இங்கே தான் ஞானமே தொடங்கும். நீங்கள் எப்போ வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறீங்களோ, சமுதாய சேவை பண்ணுறீங்களோ, நான் செய்யலை என்னை வச்சு ஈஸ்வரன் செய்கிறான், இந்த இயற்கையினுடைய நீதிப்படி அது நடக்குது, இங்கே நான் என்ன எனக்காக நான் வாழலை அவனுக்காக நான் வாழ்கிறேன், அந்த இயற்கை நியதியில் இந்த கருவிக்கு என்ன வேலை கொடுத்துருக்கானோ அந்த வேலையை இது செய்யட்டும், இதனால் வருகின்ற சாதக பாதகங்கள் அவனுக்கே சேரட்டும், இங்கே என்னுடைய பொறுப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் எப்போ இந்த நிலைக்கு உயர்றீங்களோ அப்படிப்பட்ட உத்தமர்களை கருணாநிதி மீட்கிறார் ஈஸ்வரனை சொல்கிறார் இங்கே. ஏன்னா கருணாநிதிங்கிறது அவ்வளோ பெரிய உயரிய பேர் அது, கருணாநிதி, கருணை உள்ள நிதி. அதாவது அவர்கிட்ட தான் நிதி இருக்குது, எவ்வளோ வேணால் கிடைக்கும், ஆனால் அந்த நிதி அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது, கருணையின் அடிப்படையில் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். நிதிக்கும் கருணைக்கும் வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் என்ன வேணுமோ கொடுப்பார், அவர்கிட்ட அவ்வளோ இருக்குது, ஆனால் அத்தனையும் கருணையின் அடிப்படையில் தான் கிடைக்கும், சும்மா கிடைச்சிடாது. அப்போ கருணாநிதியாகிய ஈஸ்வரன் எப்படி மீட்கிறார்? அந்த கர்ம பந்தத்தை விடுகின்றவனுக்கு, நான் செய்கிறேன்கிற அகங்கார மமகாரம் அற்றவனுக்கு, கர்த்தா போக்தா என்ற அபிமானம் இல்லாதவனுக்கு கருணாநிதி மீட்கிறார். அப்போ இங்கே கர்மத்தின் அந்த இயந்திரத்தின் தன்மை, அதாவது நான் செய்கிறேன்கிற அந்த இயந்திரத்தனமாக வாழ்வதை நம்ம விட்டுவிட்டு அந்த இறைவனுடைய போக்குல, நதியினுடைய போக்குல பயணம் பண்ண கற்றுக்கணும். அதாவது நதி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமாக நீங்கள் நீச்சல் அடிச்சிங்கன்னா நீங்கள் போய் கரை சேரலாம். ஆனால் நதியினுடைய போக்கில் போகாமல் நீங்கள் நதிக்கு எதிர்த்து நான் நீச்சல் போடுறேன் பாருங்களேன், அது என்ன கிழக்கு நோக்கி போகுதா, நான் பாருங்கள் மேற்கு பக்கம் பார்த்து நீந்தி கரை சேர்றேன் பாருங்கன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீந்தி கரை சேர முடியாது. ஏன்னா கை ஓஞ்சி போய் உடம்பு டயர்டாகி தண்ணிக்குள்ளேயே மூழ்கி சாகத்தான் போகிறோம். அதுவே நம்ம வந்து தண்ணி கிழக்கு நோக்கி போகுது அப்படின்னா நாமளும் அந்த கிழக்கு பக்கமாகவே நீச்சல் அடித்து தண்ணியினுடைய போக்குலேயே போனால் நீச்சல் அடிக்க வேண்டியதில்லை, அந்த தண்ணியே இழுத்துக்கிட்டு போகும். அதனோடவே நம்ம அப்படியே நீந்திக்கிட்டு மிதக்கிட்டே போய் கரை ஓரமாக அப்படியே கரை ஏறிக்கலாம். அப்போ இதுதான் கரை சேர்வதற்கான வழி, டெக்னிக். அப்போ இந்த டெக்னிக்கு இங்கே சொல்லி கொடுக்குறாங்க மகான்கள். எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நான் செய்கிறேங்கிற அகங்காரத்தை விடு, நீ இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரன் ஏதிக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த காஸ்மிக் மைண்டு, அந்த காஸ்மிக் பாடியில் ஒன் ஆஃப் த பார்ட்டிக்குள் தான் நீ. அப்போ இங்கே நீ பெரியவனா அவன் பெரியவனான்னு பார்க்காத, இங்கே நீ டோட்டலாக உன்னை அந்த ஈஸ்வரன்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்போ தானாகவே ஈஸ்வரன் உனக்கு என்ன வகையில் கருணையோடு வந்து உன்னை ஆட்கொள்வார் அப்படின்னா, எப்படி வருவார் தெரியுமா? குருவாக வருவார், சாஸ்திரமாக வருவார், உள்ளார்ந்த விவேகமாக வருவார், புத்தியாக வருவார் அப்படிங்கிறார். இந்த இடத்துல கருணை செயல்படுகின்ற இடம், அதாவது கருணாநிதி எப்படி உங்ககிட்ட செயல்படுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, எங்க ஈஸ்வரன் வந்து உதவுவார்னா எப்படிங்க ஈஸ்வரன் வருவாருங்க அப்படின்னு கேட்டால், இப்படி தான் வருவார். குருவாக வந்து ஆட்கொள்வார், உயர்ந்த சாஸ்திரமாக வந்து ஆட்கொள்வார், உள்ளார்ந்த விவேகம் நமக்குள்ளேயே ஒரு தெளிவு கொடுப்பார், அப்புறம் நம்மிடத்திலேயே எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு புத்தியாக இருந்து பிரகாசிப்பார். அப்படி இருக்கிறவர் யார்? அவர் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் இங்கே காஸ்மிக் மைண்டு, காஸ்மிக் அந்த இன்டலெக்ட், காஸ்மிக் இன்டலெக்ட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒன்றும் இங்கே செய்ய முடியாது. இங்கே உங்களுடைய புத்திசாலித்தனமே ஈஸ்வரனுடைய புத்திசாலித்தனம் தான். நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமை நீங்கள் அடைய முடியாது. அவன் உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அவன் உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் உதாரணம் உங்களுக்கு கடந்த பாடத்தில் எப்படி கொடுத்தேன், நீங்கள் என்னமோ உள்ளே அள்ளி போடுறீங்க சாப்பாட்டை, அது நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க, அல்லது நீங்கள் சைவ பிரியாணி அல்லது நான்வெஜ் பிரியாணி எதை வேணால் உள்ளே தள்ளுங்க. ஆனால் அது உள்ளே போன பிறகு அது ரத்தமா எலும்பா மஜ்ஜையா உங்களுடைய உடம்புல சப்த தாதுக்களாக மாறி உங்கள் உடம்பை இயக்கிற ஒரு மகாசக்தியாக மாறுதே, அது யார் செய்கிறா? சாப்பிட்றது மட்டும்தானே நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் உங்கள் உடம்பை இயக்கிற சக்தி யாருடைய சக்தி? அதுதாங்க ஈஸ்வர சக்தி. அந்த சக்தி தான் இங்கே எல்லாமே இயக்கிட்டு இருக்கு. அப்போ அது நமக்கு புரிஞ்சிட்டா நாம் அந்த ஈஸ்வரன் இடத்துல நம்ம தனித்துவ அகங்காரத்தை விட்டுட்டா அதே ஈஸ்வரன் நம்மை ஆட்கொள்வான். அப்படி ஆட்கொள்ளும் போது தான் உங்களுக்கு ஞானமே கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே ரகசியம். அதுக்கு தான் நீங்கள் பொது பணி பொது சமுதாய சேவை செய்யணும், சும்மா வராது. அதாவது நம்ம வந்து ஏன் வந்து பொது சேவை சமுதாய சேவை செய்யணும்னு சொல்கிறோம்னா, இங்கே எல்லாமே ஈஸ்வரன் தானே, இங்கே யாருமே ஈஸ்வரனுக்கு வேறா இல்லை. அப்போ நானே எனக்கு செஞ்சுக்கிற உபகாரம் தான் அது. இன்னொருத்தருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அவர் பசி ஆறுறாருன்னா எனக்கு நானே செஞ்சுக்கிற உபகாரம் தான், நான் வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பெருமையை அடையக்கூடாது. அது நிறைய பேர் இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, யூடியூப்பில் வந்து ஒருத்தனை கூடவே ஒரு பையனை ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடுறாரு, நான் பாரு உனக்கு ஒரு பொட்டலம் வாங்கி தருவேன் நீ ஒரு படம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. திருவண்ணாமலையில் இதான் வேலை. திருவண்ணாமலையில் என்ன பண்ணுவான்னா, சாப்பாடு பொட்டலம் ஒரு பையில போட்டு போவான், ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே வருவான், அப்புறம் கடைசியாக யூடியூப்பில் போட்டு பாருங்க நான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணேன்பான். இது வந்து தானம் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் பெருமைக்கு செய்கிறது. அதாவது நம்ம தானம் பண்ணுறது எப்படின்னா, இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இங்கே நான் செய்யலையே, இந்த உடம்பை கருவியாக வச்சு இறைவன் செய்கிறான். அப்போ இங்கே நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து அவன் மூலமாக இந்த இடத்துக்கு இது போய் சேரணும்னு இருக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த டூல் தான் இந்த பாடி மைண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு காரியம் செய்யணும். அதை நான் செய்கிறேன்ட்டு பலனை எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா அதுதாங்க கர்ம பந்தமாக மாறி உங்களுக்கு வினை பயன்களாக மாறி அதன் மூலமாக பாவ புண்ணியங்களாக மாறி உங்களுக்கு பிறவி சக்கரத்தில் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் விடுபடவே முடியாது. ஆனால் நான் செய்யலை என்னை வச்சு இறைவன் செய்கிறான் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களை இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைச்சி இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்போ ஞானம் எப்போ கிடைக்கும்னா, பொதுநல நோக்கம் வரும்போது தான் கிடைக்கும். அதுக்கு தான் இங்கே ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். அப்போ இங்கே ஈஸ்வரன் அப்படி அனுகிரகம் பந்து ஆட்கொள்வார். அப்போ ஈஸ்வர கிருபை தான் இங்கே சத்கர்ம பரிபாகம் அப்படிங்கிறாரு. இங்கே அத்வைத ஞானத்தில் ஈஸ்வர கிருபை அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாரு சத்கர்ம பரிபாகம். இதுதான் இங்கே ரொம்ப தீர திருச்சாயா அப்படிங்கிறார். ஆழமான ஓமை, அதாவது ஆறு வந்து சம்சார பந்தம், அதில் சுழல் இருக்குது பாருங்க, அது கர்ம பந்தம், அதிலிருந்து கரை சேருவது விவேகம். அங்கே போய் நம்ம ஒரு மர நிழலில் தங்குறது, அந்த மர நிழல் தான் நமக்கு குரு, சாஸ்திரம், ஆத்ம விசாரணை. இந்த கதை, இந்த ஒரு சின்ன கதை மாதிரி இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ இங்கே ஆறுங்கிறது நம்முடைய சம்சார பந்தம், அந்த ஆற்றுல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த சுழல்ங்கிறது கர்ம பந்தம், நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம். ஆனால் கரை கிடைச்சிட்டா புத்திசாலித்தனம், ஆனால் அந்த புத்திசாலித்தனம் கிடைச்சா மட்டும் போதாது, அந்த கரையில் போய் ஒரு மர நிழலில் ஒதுங்கணும். அப்போ மர நிழலில் ஒதுங்கும் போது அந்த மர நிழல் யார், குரு, சாஸ்திரம், ஆத்ம விசாரணை, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ சுழலில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்களா, அதுக்கு என்ன போராட்டம், பயம். அப்போ கரைக்கு வந்துட்டா உங்களுக்கு ஒரு ஓய்வு, தெளிவு. இப்படி தாங்க இந்த இடத்துல சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சிச்சுவேஷனை இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக புரிதல் வந்து, நான் செய்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, நான் யாருங்கிறது தெளிவாகிடுச்சு, இங்கே எல்லாமே ஈஸ்வர நீதிக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் மேலோங்கிவிடும். அப்போ இங்கே சாதகனுக்கான உபதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மம் வந்து மோட்சத்தை தராது, அது தேவையும் இல்லை. அப்போ கர்மம் வந்து ஞானத்திற்கான வாசல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்மம்ங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் ஞான பாதைக்கு வருவதற்கான வாசல் தான். ஆகவே நீங்கள் செய்கிற செயலை சிறப்பாக செய்யுங்க. அப்படி நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காம கர்ம யோகியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஞான வாசல் திறக்கும். அப்போ ஞான வாசல் திறந்தா தானாகவே குரு வருவார். நீங்கள் ஒன்று குருவை தேடி போக வேண்டாம். உங்களுடைய தகுதி உயரும் போது ஆசிரியர் வந்துடுவார். நீங்கள் டென்த்து கிளாஸ் வந்துட்டீங்கன்னா பத்தாம் கிளாஸ் ஆசிரியர் தானாக வந்துடுவார். நீங்கள் டிகிரிக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபஸர் வந்துடுவார். நீங்கள் ஒன்றும் எனக்கு ப்ரொஃபஸரை கொடுங்க, எனக்கு ப்ளஸ் டூ டீச்சரை கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டீச்சர்ஸ் வந்துடுவாங்க. அப்படி தான் இங்கே குருமார்கள் வருகிறார்கள். அப்போ இங்கே தகுதிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது, குருவின் இடத்துல இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்த ஸ்லோகத்தில் 32வது ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குங்கிறது திங்கக்கிழமை. இப்போ நேரம் கருதி நான் இன்று வகுப்பை 31வது ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.